திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமுறைகள் காட்டும் சரியை நெறி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சிவசிதம்பரம் சிவசிதம்பரம், என்னாடுடைய சிவனை போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினோ, சாவினோ தொண்டர் தருகிலார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழோர் பாடுமின் குளவீகாள் இம்மையே தரும் சோறும் ஊரையும் ஏத்தலாமிட கடலுமாம். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவு இல்லையே. திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்திக் கொண்டு, நமது சாத்திர தோத்திர ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் உக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு, அருமையான முறையிலே நம்முடைய பொழுதை நல்ல பொழுதாக கழிக்கும்படியாக, சிவத்தை நினைக்கும்படி, சிவசிந்தனையில் இருக்கும்படி செய்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு, இப்போ நம்ம பல வகையில பார்த்தோம். இரண்டு நாட்களாக, இந்த மூன்றாவது நாளாக மீண்டும் அதனை பார்க்கின்றோம். ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாடலிலே சரியை தொழில் என்று சொன்னார் என்று கூறியிருந்தேன். அந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். தோணிபுரத்து தேவாரம் அது. பண்ணமறு நான் மறையர் நூன்முறை பயின்ற திருமார்பில் பெண்ணமரும் மெய்னியினர் தம்பெருமை பேசும் அடியார் மெய் திண்ணமரும் வல்வினை தீர அருள் செய்தல் உடையான் ஊர் துண்ணன விரும்பு சரியை தொழிலர் தோணிபுரமாமே என்று சரியை தொழில் என்ற சொற்றொடர் வருமாறு ஞானசம்பந்த பெருமான் அதான் அந்த சரியை பணிகளை பூரம் நமக்கு அதில் புலப்படுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். மீண்டும் இன்றும் நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகளை உழவார பணி என்று சொன்னாலும் சரியை என்று சொன்னாலும் அவர் இருந்த நிலை ஞானத்தில் ஞானம், அதனால்தான் முக்திக்கு போனார். ஆனா அவர் நமக்கு அறிவுறுத்தினது சரியே அந்த உழவார பணி. ஆகையால் அவரை நினைந்து தனிப்பட்ட முறையில அவரை பணிந்து போற்றிக் கொண்டு இன்றைய சிந்தனையில பார்க்கலாம். பாடுறது, அதாவது தூக்குறது மெழுகிறது எல்லாம் பார்த்தோம், பாடுவதும் சரியை பணி. ஆகையால் பாட வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் இங்கனம் எல்லாம் நமக்கு வலியுறுத்தினார் என்று பார்த்தோம். அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்பிரான் தோழர் இல்லையா, அவர் நமக்கு அழகாக அறிவுறுத்துகின்றார். பாடுறது அதை பத்தி நமக்கு பல இடங்கள்ல சொல்லிட்டே இருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தாருன்னா, பாடிய அடியேன் படுதுயர் கழையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்று சொல்லுகின்றார். பாடுவதால் நமது துயர் நீங்கும் என்பது இதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாராலையும் பாட முடியும் நிச்சயமாக, ஆனா நம்ம கொஞ்சம் முயற்சி தான் பண்ணணும். ஆக கண்டிப்பாக பாட வேண்டும் என்று நமக்கு அவர் வலியுறுத்தியதை நாம் காண்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக, நாத்தான் திறம்பாது நன்னி அன்னித்து அமுதம் பொதிந்து ஊறும் ஆத்தானை என்று வலிவலம் என்ற தலத்து தேவாரத்திலே நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகாக நமக்கு பாடி உணர்த்தி உள்ளார்கள். நாவோட திறம் என்னன்னா, சுவாமியை பற்றி மட்டும்தான் பேசணும் பாடணும், அப்படி இருக்கணும் அப்படிங்கறத அதுல வலியுறுத்தி நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து திருப்புலியூர் அவிநாசி தலத்திலையும், நாத்தானும் உனை பாடலன்றி நவிலாது என்ன என்று சொல்லியுள்ளார். அதான் அவரை பாடுறதுதான் நமக்கு நாவினுடைய பணி அப்படிங்கறத நமக்கு அதுல சொல்றாரு. இறைவனே இசையாக இருக்கின்றார் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஏழு இசையாய் இசை பயனாய் என்று அந்த பாடலிலே இறைவன் நமக்கு இசையாகவும் இசை பயனாகவும் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து என்ன சொல்றார், பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய் அப்படின்னு. பஞ்சம்லாம் வந்தா கவலையே பட வேண்டாம், திருமுறைகளை பாடுனா போதும், பஞ்சம் எல்லாம் நீங்கிவிடும். அதற்கு சான்று திருவேலி மிளலையில பஞ்சம் வந்தது. அந்த பஞ்ச காலத்துல நம்ம ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் இருவரும் தினந்தோறும் பதிகம் பாடுவார்கள். அவர்கள் இருவருக்கும் கிழக்கு பீடத்திலையும் மேற்கு பீடத்திலையும் சுவாமி வந்து தினம் பொற்காசு வச்சிருவார். அதை எடுத்து அவங்க அங்க இருக்க அடியவர்களுக்கெல்லாம் அந்த பொற்காசை பொருளாக மாற்றி பசி தீர்த்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதிலே ஞானசம்பந்த பெருமானுக்கு வாசி உள்ள காசும் வாசி இல்லாத காசு நாவுக்கரசு பெருமானுக்கு உழவாரப்பணியும் செய்தமையால் கிடைத்தது என்று நாம் பார்த்தோம். அந்த கருத்தை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகாக பதிவு செய்து கொடுத்திருக்கின்றார். இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தம் நல்கின்றீர். யாருக்கு, ஞானசம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரசு பெருமானுக்கும். அவர்கள் பாடலை கேட்டு அதற்காக நீங்கள் தினந்தோறும் காசு கொடுத்தீர்கள் என்று இறைவனிடம் அந்த விஷயத்தை நமக்கு நினைவூட்டும்படியாக பாடலிலே சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அது போல இறைவன் நாமத்தை சொல்லும், வழுக்கி வீழினும் உன் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். ஐயோ அம்மான்னு சொல்லக்கூடாது, விழுந்தா அச்சச்சோம்லாம் சொல்லக்கூடாது, வாயில சிவசிவன் தான் வரும், பெருமானேன்னு சொல்லணும், இல்ல நமச்சிவாயன்னு சொல்லணும். அது சொல்றாரு, வழுக்கி விழுணும், அதாவது நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் வென்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் மறவாமை பொருள். இதுதானே நமக்கு பெரிய புராணத்து அடிவர்களுடைய விஷயம் அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். அது மாதிரி இவரு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, நற்றவா உன்னை நான் மறக்கினும். ஒரு உண்மை கொடுக்கிறாரு, மறக்க மாட்டேன் மறக்கினும். சோ பழக்க தோஷத்துல சொல்லும்னா நமச்சிவாயது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு நம்ம சொல்றோம். அது போல அந்த விஷயத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த சைவர்களுக்கெல்லாம் ஒரு பேரரும் கருவூலம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தொண்ட தொகை. இல்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியன் என்று திருவாரூர் சுவாமிகள் அடியெடுத்து கொடுத்தது. அதை கண்டிப்பா பாடணும். அதுல ஒவ்வொரு பாடலையும் அடியார்க்கும் அதுல உள்ள அடியார்கள் அப்புறம் சொல்வார். அவர் தனியடியாராகவும் இருக்கலாம் தொகையடியாராகவும் இருக்கலாம். 63 பேர் தனியடியார்கள், 9 பேர் தொகையடியார்கள். அவர்களுக்கெல்லாம் அடியேன் என்று சொல்வார். அடியார்க்கும் அடியேன் என்று அவர்களுக்கு அடியேன் என்று சொல்லிவிட்டு ஆரூரன், ஆரூரன்ங்கிறது இவரை குறிக்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை. ஆரூரில் அம்மாளுக்காளினான் அவருக்கு ஆள், அவருடைய அடிமை என்று அவர் என்னை ஆட்கொண்டதால் நான் அவருடைய ஆள் என்பதையும் அதில எல்லா பாடலிலும் பதிவு செய்து நமக்கு தந்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் அந்த பேரரும் கருவூலமாகிய பெற்றி அந்த தன்மையில் இருக்கக்கூடிய அந்த திருத்தொண்ட தொகையை தினந்தோறும் கண்டிப்பாக ஓத வேண்டும். அப்படி ஓதினால் நாம் ஓய்வு பெறலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமே கிடையாது. ஆகையால் கண்டிப்பாக தினந்தோறும் அதை என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பாக இப்படி பல தலங்களுக்கு பாடிக்கொண்டே வருகின்றார். முக்கியமா நம்ம இப்ப சரியேன்னு சொல்றோம் இல்லையா, இது எதுல வருது அப்படின்னு பார்த்தா சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவம். அதுல முதல் படி நிலை வந்து சரியை அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியை, அதுக்கப்புறம் கிரியை, அதுக்கப்புறம் யோகம், அதுக்கப்புறம் ஞானம் அப்படின்னு பார்த்தோம். ஆகனா இப்ப சுவாமிகிட்ட போய் நம்ம எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றோம் இல்லையா, ஆனா என்ன கேட்கணுங்கிறது நமக்கு தெரியாட்டாலும் இது போன்ற ஞானிகளது பாடல்களை நாம் பாடுவதால் நமக்கு சுவாமிகிட்ட என்ன விண்ணப்பம் வைக்கிறோமோ அது பூர்த்தியாகும், சுவாமி அதை நமக்கு வழங்குவார் என்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது, ஐயமே கிடையாது. அவர் சொல்றாரு, திருத்துறையூர் என்ற தலத்துக்கு அழகான தேவாரம், அதுல சொல்றாரு, தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று சொல்லுகிறார். எனக்கு உன்னே ஒண்ணுதான்ப்பா வேணும், தவநெறியில என்ன செலுத்தணும் நீங்க. அந்த தலைவான்னு ஒரு பாடல்ல சொல்லுவாரு, ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு வெளிச்சம். அத்தான்னு சொல்றாரு, அண்ணான்னு சொல்றார், எந்தாய் ஐயா தேவா இப்படி பல விழிச்சு சிட்டா, அதாவது அத்தா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. இந்த வேண்டிக் கொள்வேன் தவநெறியேங்கிறது மகுடம், அதுக்கு முன்னாடி உள்ள விழிச்சொல் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். இறைவன் தான் நமக்கு தாய், இறைவன் தான் நமக்கு தந்தை, இறைவன் தான் நமக்கு உடன் தோன்றினர். ஆகையால் தலைவனும் அவர்தான் நமக்கு, அவர் ஆண்டா நாம அடிமை இல்லையா, அதனால அத்தா அப்படின்னு சொல்றாரு, எந்தாயினும் சொல்றாரு, அண்ணானும் சொல்றாரு, நாதானும் சொல்றாரு, தேவானும் சொல்றாரு, ஐயானும் சொல்றாரு. இப்படி போன்ற விழிச்சொற்களை எல்லாம் சொல்லும் போது நமக்கு நிச்சயமாக ஒரு உணர்வு இறைவன் மேல மனசுக்குள்ள அவர் நமக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்காருங்கிற ஒரு உணர்வு கண்டிப்பாக வரும். இறைவன் கடவுள்ங்கிறது பொதுவா நம்ம சொல்லக்கூடியது, ஆனா இது போன்ற சொற்றொடர்கள் வந்து நமக்கு சுவாமி கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் அணுக்கமா இருக்கிற மாதிரி நமக்கு துணை செய்கிறது என்று பார்க்கின்றோம். ஆகையால் கண்டிப்பாக அவர் இறைவனிடம் என்ன வேண்ட வேண்டும் என்பதை இந்த பதிகத்தில் கொடுத்திருக்கார். ஆனால் நீங்க எல்லாருமே திருத்துறையூர் பதிகத்தை எடுத்து கண்டிப்பாக அந்த பதிகத்தை நீங்களும் பாடுங்க. துறையூர் நாதற்ற அவர் வேண்டியிருக்க திருத்துறையூர் தலத்துக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம் நீங்க பாருங்க. மகுடமாக அத்தனை பாடலிலும் உன்னை வேண்டிக் கொள்வேன் தவனெல்லியே என்று பாடியிருப்பார். சரி, அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு பதிகத்துல என்ன சொல்றாரு, மறவாது உன்னை பாட பணியாயே. நமக்கு தினம் காலையில இருந்து இரவு வரை பல பணிகள் இருக்கு, ஆனா இறைவனை பாட நம்ம மறந்துடவே கூடாது. ஏதாவது ஒரு வேலையை குறைச்சிட்டாவது கண்டிப்பா என்ன செஞ்சிடணும், பாடுகிறோம். பாடாம மட்டும் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அந்த பஞ்ச புராணமாவது கண்டிப்பாக அனுஷ்டானம் பண்ணும் போதும் பூஜை பண்ணும் போதும் பாடுவோம், அல்லாம பதிகங்களும் பாடுவோம். நிறைய பதிகங்களை ஓதும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து இறங்கி சென்று தொழுமின் இன்னிசை பாடியே அப்படிங்கிற, பாடிக்கொண்டே அவரை சென்று தொழுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தியிருந்தார். சரி, நமக்கு தெரியும் முப்புறம்னு இருந்தது, ஒரு பொன் கோட்டை, ஒரு வெள்ளி கோட்டை, ஒரு இரும்பு கோட்டை, அதுக்கு தாரகாசன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி என்று மூன்று அசுரர்கள் தலைவர்களாக இருந்தாங்க. அந்த கோட்டையெல்லாம் அவங்க எப்ப நினைச்சாலும் பறக்கும், அதுதான் திரிபுரம்னு பேர். அந்த மூன்றுமே பறக்கும், அவங்க அதை எங்க இறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அங்க இறங்கும், இறங்கினவுடனே அந்த இடம் இல்லாம போயிடும். அவர்கள் இப்படி செய்து கொண்டே இருந்ததுனால எல்லோரும் இறைவனிடம் முறையிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ திருமால் வந்து ஆதி புத்தனாகவும் சிஷ்யராக நாரதரை கூட்டிட்டு போறாரு. அங்க போய் இந்த மாதிரி நீங்க சிவ வழிபாடு எல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை என்று அவர்களுக்கு வலியுறுத்துகின்றார். ஒரு உபதேசம் போல அதை கேட்டு அங்க அந்த மூணு கோட்டையில இருந்த எல்லாரும் முதல்ல சிவனடியார்களா தான் இருந்தாங்க, சிவத்தை வழிபட்டு கொண்டுதான் இருந்தாங்க. ஆனால் ஆதி புத்தனாகிய திருமாலுடைய உபதேசத்தை கேட்ட உடனே அநேகமா எல்லாரும் விட்டுட்டாங்க. அதனால மறுபிறவி எல்லாம் கிடையாது, வினை கிடையாது என்றெல்லாம் சொல்லி இந்த வேதம் வந்து நமக்கு விதித்தது விளக்கியது எல்லாம் சொல்றது இல்லையா, அப்படிலாம் நமக்கு ஒண்ணும் கிடையாது அப்படிலாம் சொன்னவொடனே அவங்களுக்கு அசுரர்கள் தானே, அசுர குணம் தானே இருக்கும், அதனால ரொம்ப வசதியா போயிடுச்சு. அப்ப அவங்களை அடக்கிறதுக்கு இது சுவாமி செய்த ஒரு உபாயம் தான், அதுல ஒண்ணும் தவறெல்லாம் கிடையாது. சிவபெருமானுடைய ஒரு வழிகாட்டுதலின் பேரில் இது நடக்கு. அப்படி நடக்கவும் அவங்க எல்லாரும் மாறிட்டாங்க. ஆனா மூணே மூணு பேர் மட்டும் இந்த சிவநெறியை விட்டு மாறவே இல்லை. சுதன்மன், சுசிலன், சுபுக்தி அவங்க மூணு பேருக்கும் சுவாமி அனுகிரகம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் வரும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய உங்களுக்கு நாங்க வாயில் காப்போனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ரெண்டு பேரை வாயில் காப்போனாகவும் ஒருத்தரை தனக்கு குடமுழா பாத்தியம் வசிக்கிறதுக்கும் சுவாமி வச்சிருக்கிறாருன்னு பாக்குறோம். அந்த செய்தியை போற, அதாவது என்ன வந்தாலும் பணி செய்வதை விட்டு விடக்கூடாது, இறைபடியை விட்டு என்னாலும் பிறழக்கூடாது. இந்த செய்தி நமக்கு இந்த பாடலின் மூன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக அழகாக உணர்த்தியுள்ளார். மூவையில் செற்ற ஞான்று உயிந்த மூவரின், மூணே பேர் தான் உயிந்திருக்காங்க மூணு கோட்டையில, இருவர் நின் திருக்கோயிலின் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பின்னை ஒருவன் நீ கரிகாடு அரங்காக மானை நோக்கி மானடம் மகிழ மணிமுழா முழக்க, உனக்கு நீ ஆடும்போது அந்த குடமுழாங்கிற வாத்தியத்தை வாசிக்க அருள் செய்த தேவ தேவ என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு இந்த சரியை பண்ணி நாம் எந்த ஒரு காரணம் கொண்டும் விட்டுவிடக் கூடாது. தொண்டு வந்து என்னைக்கும் நிக்க கூடாது, தடையில்லாம நடக்கணும். இடையதா பேரன்பு, அதோட நமக்கு வந்து எப்போதும் அந்த தொண்டு நடந்துகிட்டே இருக்கணும், அதை எக்காலம் நம்ம நிப்பாட்டிட கூடாதுங்கிற கருத்தை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து எதிர்கொள் பாடிங்கிற தரத்தை பாத்தீங்கன்னா, அதாவது திருக்கோயில் தரிசனமும் சரியே இல்லை வருது, அந்த உழவாரம் பண்றதோட இல்ல கோயிலுக்கு போய் தரிசனமும் பண்ணணும் இல்லையா, அதனால அழகா சொல்றாரு நீங்க அந்த அதுலேயே மகுடமா இருந்தாங்க, எதிர்கொள் பாடி அடைவோமே அப்படின்ட்டு அதுல சொல்றாரு. நைய வேண்டாம் மனத்துக்கு சொல்றாரு அறிவுரையா, நைய வேண்டாம் இம்மை ஏத்த அம்மை நமக்கு அருளும் ஐயர் கோயில் எதிர்கொள் பாடி அடைவோமே அப்படின்னு சொல்றாரு. இம்மேல நம்ம வழிபட்டோம் என்றால் அருமைய பத்தி கவலை கிடையாது, அம்மைங்கிறது முக்தி நிலை, அதனால அதுக்கு நம்மள அழகா சுவாமி அழைத்து கொண்டு சென்று விடுவார். ஆகையால் நீங்கள் எதிர்கொள் பாடிக்கு செல்லுங்கள் என்று நமக்கு மிக அழகாக அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல வகையில நமக்கு எங்கனம் எல்லாம் இதை சரியை பண்ணி நம்ம செய்யணுங்கிறத நமக்கு அறிவுறுத்திருக்காங்க. குறிப்பாக அவரும் அடியாருக்கு அடியனாக கைலாயத்திலிருந்தே வந்திருக்கார். ஆலால சுந்தரராக இருந்து பூலோகத்துக்கு நம்பி ஆரூரராக வந்து தம்பிரான் தோழராக இருப்பவர். அவரே அடியாருக்கு அடியேன் தன்னை சொல்றாருன்னா நாம அடியார்களை வணங்கணும் அப்படிங்கறத மனதில் கண்டிப்பாக இருத்திக் கொள்ள வேண்டும். அந்த பதிகத்தை தினந்தோறும் பாடினால் கண்டிப்பாக அடியார்களை வணங்க வேண்டும் என்ற ஒரு நிலை நமக்கு வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. சரி, அதுக்கு அடுத்தபடியா நம்ம இப்போ திருவாசகத்துல மணிவாசகர் பெருமான் சரியை பற்றி நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அவர் அறிவால் சுகமேன்னு போற்றத்தக்கவர், எதையுமே தனக்குன்னு நினைக்கவே மாட்டாரு. அவருடைய சிந்தனை முழுக்க முழுக்க சிவந்தா இருக்கும். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் ஒன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்னு சொல்றாரு. எனக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் என்னை ஆட்கொண்ட போது உன்வசமாயிடுச்சு. இன்றோர் இடையூர் எனக்கு உண்டோ, என் தோல் முக்கண் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். ஆக நம்ம வந்து இது நமக்கு நமக்கு நமக்குன்னு பத்திரப்படுத்திக்கிட்டே இருந்தா அதெல்லாம் எந்த வழியிலயோ போய்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாம எல்லாமே சிவபெருமானால் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சிவ புண்ணியம் நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா உலக புண்ணியம் பசித்துண்டு மீண்டும் பசிப்பானை ஒப்புங்கிற மாதிரி காலையில சாப்பிட்ட உணவு செரிச்சு திருப்பி மதியானம் பசிக்கிறது திருப்பி சாப்பிடுறோம், அது மாதிரிதான் உலக புண்ணியங்கள், உலக தர்மம்ங்கிறது. ஆனா சிவ தர்மம் அல்லது சிவ புண்ணியம்ங்கிறது அழியாது. அதனால அதை நம்ம எப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கறத நம்ம கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த ஞான நூல்கள் எல்லாம் அறிவுறுத்துகின்றன. அதுல இந்த திருக்கோயில் உளவாரப்பணியும் முக்கியம், ஞான நூல்களை ஓதுவதும் முக்கியம். அப்படி அதையெல்லாம் அவங்க நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்கிறத நம்ம விடாது பின்பற்ற வேண்டும். சரி, இப்போ அவருடைய ஒரு பாடலை நம்ம பார்க்கலாம். அழகான ஒரு பாடல், ஆமாறும் திருவடிக்கே அகங்குழையின் திருச்சதகத்துல நமக்கு அது அந்த பாடல் வருகிறது. 14வது பாடலாக வருகிறது. ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன், பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்து உரையேன், புத்தேளிர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன், பூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே அப்படிங்கிறார். பாடல் துவங்கும் போது முதல் வரியில ஆமாறுன்னு வருது, ஆனா முடியும் போது கடைசி வரியில சாமாரே அப்படின்னு வருது. இப்போ ஒரு ஏகாரம் கொடுத்து அழுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆறு அப்படின்னா வழி, ஆமாறுன்னா ஆகும்படி, சாமாறுன்னா சாகும்படி. இதுல எந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிறது நம்ம கையில இருக்கு. இறைவன் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு, ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு நமக்கு தெரியும். அதனால அதுல அந்த பாடலை நம்ம எப்படி எடுத்தா பொருள் புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் திருவடிக்கே ஆமாறு அப்படின்னு மாத்திக்கிட்டோம்னா பொருள் ஈஸியா புரியும். உன் திருவடிக்கு ஆமாறு அன்பால் அகங்குழையேன் உருகேன், அன்புருகேன் வருது அகங்குழையேன்னு சொல்லி. அன்ப முதல்ல அன்புனால அகம் குழையணும், அப்புறம் உருகணும். அன்பு இருந்தால்தான் குழையும் உருகும், ரெண்டுமே நடக்கும். குழைத்த பத்து என்றே நமக்கு பெருந்தகை ஒரு பதிகமே பாடி கொடுத்துருக்காங்க. அடுத்து பூமாலை புனைந்தேத்தேன், சரியையில ஒரு பணி வந்து பூத்தொண்டு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதனால கண்டிப்பாக மாலை தொடுத்து இறைவனுக்கு சாற்ற வேண்டும் என்பதை மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து என்னது, புகழ்ந்து உரையேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இறைவனுடைய பொருள் செயற்புகளை நாம் பாடணும் பேசணும். பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படிங்கிறார். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன், அவர் நமக்கு தந்த வாய் தந்திருக்கதே வாழ்த்ததுக்கு தான், வாயே வாழ்த்துக்கட்டாயின்னு சொன்னது போல, அங்கமாலையில சொன்னது போல. அடுத்து என்ன சொல்றாரு, அவரை பற்றி நம்ம பாடணும் பேசணும் அப்படிங்கிறது. இவரே சொல்றாரு இல்லையா, பாட வேண்டும் நான் போற்றி நீ நெய் அப்படின்னு சொல்றாரு. உன்னை நாம் போற்றி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பெருமானிடம் அவரும் விண்ணப்பிக்கின்றார். மணிவாசகர் பிறந்தகையும் பார்க்கிறோம். சரி, புகழ்ந்து உரையே புத்தேளி கோமான் என் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் என்று சொல்லுகின்றார். அதாவது தேவர்களின் தலைவராகியவரே, நீர் எழுந்தருளி இருக்கும் திருக்கோயிலை தூகேன் மெழுகேன். தூகேன் சொல்றது அழகிடுதல், மெழுகின்னு சொல்றது மெழுக்கிடுதல் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த ரெண்டு விஷயமும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அழகிடுதல் கண்டிப்பா செய்யணும், அடுத்து மெழுக்கிடுதலும் கண்டிப்பா செய்யணும். நம்ம நேற்று ஒரு பாடல் பார்த்தோம், விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். இதை செய்தால் அது நமக்கு ஆம் வழி, ஆமா அகம், அதாவது நமக்கு நல்ல வழியில நம்ம இருக்கலாம், செல்லலாம். நல்ல வழினா என்ன? அப்புறம் இறைவனை சென்று அடைவதுதான். சாமாறுனா என்னது? திருப்பியும் பிறப்புக்கு வருவோம். இறைவிக்கு வர்றதாவது சொல்லிச்சுக்கிடலாம், ஆனா நரகத்துக்கு போனா எவ்வளவு கஷ்டம். அதனால அந்த சிவநிந்தை, அடியார் நிந்தை, குரு நிந்தை எல்லாம் செய்யாம நல்ல எல்லாரையும் போற்றி கொண்டே இருக்கணும், எல்லாருக்கும் தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆக நான் இதெல்லாம் செய்யல, ஆனாலும் என்ன செய்யணும் நினைக்கிறேன், கூத்தாடி நான் உன்னோட பாட்டுக்கெல்லாம் நான் ஆடவும் இல்லை, சாமாரி விளைகின்றேன். நான் வந்து இது மாதிரி தவறெல்லாம் செய்வதால் எனக்கு நன்மையை நடக்கும் என்று நான் எதிர்பார்க்க முடியாது என்றாலும் உன் திருவடிய அடையணும் அப்படின்னு லேசா மனசுக்குள்ள கொஞ்சம் எண்ணம் இருக்கு. உலக வாழ்வை நீக்கிட்டு உன் திருவடியை பெறணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு நான் உன்னுடைய பெருங்கருணையை எதிர்பார்க்கிறேன். அந்த என்னுடைய எண்ணத்தை நீதான் நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக எடுத்து கூறுகின்றார் மணிவாசக பெருந்தகை. அப்படின்னா கண்டிப்பாக அவர்லாம் எந்த நிலையில இருந்தார்னு பாருங்க. திருப்பெருந்துறை கோயில்ல மூலவர் ஆத்மநாத சுவாமி, ஆனா உற்சவரா மணிவாசக சுவாமி தான் இருக்கிறார். தேர்ல வர்றது அந்த மாதிரி எல்லாமே உற்சவ மூர்த்தியாவே அவர் இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அப்படிப்பட்டவர் சரியை பணியை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். கண்டிப்பாக நாம் இறைவனுக்கு சரியை தொண்டு ஆற்ற வேண்டும். அதுல வாழ்த்துதல் அதான் பாடுதல் அப்படிங்கறத கூத்தாட்டுவானாகி நின்றாய என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னு சொல்றார். கண்டிப்பாக அவரை வாழ்த்த வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி சொல்லியுள்ளார் என்று நாம பாக்குறோம். சரி, அடுத்து மற்றொரு பாடலையும் சொல்றாரு. தவமே புரிந்திலன், இறைவனை தவம்னு சொல்லியாச்சனாலே சரியே கிரிய யோகத்தான். அந்த தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன். மலர் தொண்டும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன். நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே என்று வேண்டுகின்றார். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தவமே புரிந்திலன்னு சொல்லும் போது நான் வந்து தவத்தை செய்யவில்லை, சரியை கிரிய யோகங்களை நான் செய்யவில்லை. முதல் படியாகிய சரியை, அந்த சரியை கிரிய ரெண்டையும் சேர்த்து சிவ தர்மம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இடத்துல நான் தவமே பண்ணலேப்பா அப்படின்னு சொல்லி வருந்துற நமக்கும் அந்த வருத்தம் வரணும். இப்ப பஞ்சபுராணத்துல இது போன்ற பாடல்களை எல்லாம் பாடி பாடி இறைவன்கிட்ட விண்ணப்பித்தோம் என்றால், அவர் திருச்செவிக்கு இது சென்றால், அவருடைய திருக்கண் நோக்கம் நம் மீது பதிந்தால், கண்டிப்பாக நாமும் இந்த உழவாரப்பண்டியை நன்றாக செய்யலாம். அதன் புண்ணியத்தை, அந்த அழியாத சிவ புண்ணியத்தை நாமும் பெறலாம். ஆக கண்டிப்பாக இந்த பாடலை எல்லாம் நீங்கள், இந்த ஆமாறும் திருவடிக்குங்கிற பாடல், தவமே புரிந்திலங்கிற பாடல்லாம் நீங்க பஞ்சபுராணம் பாடும்போது திருவாசக பாடலாக எடுத்து வைத்து பாடலாம். சரி, அப்ப என்ன சொல்றாரு? நல்ல குளிர்ச்சியான தண்ணுனா குளிர்ச்சி, குளிர்ச்சியான மலர்களால உன் திருவடியை நான் வணங்கவில்லை, அதை சாத்தி. அடுத்து என்ன செஞ்சிருக்கேன்? அவமே பிறந்த வீணா பிறந்திருக்கேன், என்னுடைய வாழ்நாள் வீணாளா போயிட்டு இருக்கு. அதனால அப்படி அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு எங்கிட்டேன்னு சொல்றாரு. நான் வீணாக பிறந்ததுனால அடியார் நடுவுல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போதம் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த சிவ போதமாகிய அரிய செல்வத்தை நான் பெறவே இல்லை. ஆகையால் எனக்கு நீ கருணை காட்டி உன்னை அடையக்கூடிய ஒரு பிறவி தரணும். அதான் உன் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் அப்படின்னு சொல்ற பவம்ங்கிறது பிறவி. உன் திருவடியை அடையணும், அதுக்கு உண்டான ஆயத்தங்கள் செய்யக்கூடிய மாதிரி ஒரு பிறவி. இந்த பூமியில பிறந்தா போதுமா? மனித பிறவி அவ எடுத்தா போதுமா? ஆனா இறைவனுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்தால் தானே நமக்கு அந்த இறைவன் திருவடியை நாம் அடைய முடியும். அதனால் உன் திருவடிக்கான் பவமே அருளுகண்டாய். அந்த பவமே ஒரு ஏகாரம் கொடுத்து அங்கேயும் அழுத்தி சொல்றாரு. அதனால நம்ம எப்போதுமே நமக்கு நல்ல ஊழ் தீய ஊழ்னு இருக்கும். நமக்கு திருவள்ளுவர் தேவன் நாயனார் சொல்வார், ஆகூழ் போகுள்னு சொல்வார். அதனால நமக்கு எதெல்லாம் நன்மை தருமோ அதையெல்லாம் நாம் தேடி செய்ய வேண்டும். அந்த தேடி செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் சரியை பணி என்பதை நாம் மனதிலே ஆழமாக இருத்திக் கொள்ள வேண்டும். இனி அடுத்து ஒரு பாடல், மணிவாசக பெருந்தகின் திருவாசக பாடல் தான். என்னெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யலையே, இப்படி இருந்தா நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நெஞ்சை பார்த்து அவர் பாடுவதாக இருக்கிறது. நான் நேற்றை சொன்னேன் இல்லையா, நம்ம இறை வழிபாட்டுல இருந்தா அந்த நெஞ்சு வந்து நன்னெஞ்சு, இல்லைன்னா அதற்கு இறை வழிபாட்டுக்குள்ள வரலன்னா அது மட நெஞ்சு. அப்ப அறிவுறுத்துனா உள்ள வந்துடணும், உள்ள வந்தா நெஞ்சாகும், அப்புறம் நன்னெஞ்சாகும். அறிவுறுத்தியும் வரலன்னா அது பிண நெஞ்சு. அப்ப அந்த பிண நெஞ்சுன்னு சொல்லி இதுல பாடுற, ஆடுகின்றிலை உத்துடையான் கலர்க்கு அன்பிலை, என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் சிகிலை பணிகிளை, பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றிலை, துணையிலி பிண நெஞ்சே தேடுகின்றிலை, தெருவுதோறு அலைகிளை, செய்வதொன்று அறியேனே என்று பாடுகின்றார். அதுல மிக அழகாக சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு, ஆடுகின்றிலை பெருமானுடைய திருவடியை நினைத்து நம்ம என்ன செய்யணும், திருவடிக்கு அன்பு செய்யணும் முதல்ல. அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யணும், அன்பின் மிகுதியால கூத்தாடுதல் நடக்கும். நீ கூத்தாடவும் அன்பே இல்லை, அன்பு இல்லாதனால நீ ஆடவும் செய்யல கூத்தாடவும் இல்ல. அவரோ கூத்துடையான், அவருடைய கலருக்கு உன் மேல அன்பு இல்லாதனால நீ அவர் திருவடிக்கு மேல அன்பு வைக்காதனால உன்னால கூத்தாட முடியவில்லை. அடுத்து பாடணும், பாடுறதுனால எலும்பு உருவம். இன்னைக்கும் பாருங்க நல்லா ஒதுவா மூர்த்திகள் பண்ணோடு பாடும்போது நம்மள அறியாமலே கண்கள்லாம் கலம், எலும்பு உருகணும். அதனால எலும்பு உருகிற வண்ணம் பாடுகின்றில்லை. இப்ப இதெல்லாம் நான் செய்யலையே, பாடலையே கூத்தாடலையே இறைவனுக்கு, அதனால பதைக்கல. இப்ப நம்ம வீட்டு வேலைகளை ஐயோ நான் இன்னைக்கு இதை செய்யலையே அப்படின்னு பதைப்பு வருது. அதே மாதிரி அலுவலகத்துல ஒரு வேலை செய்யலைன்னா ஐயோ நான் இதை செய்யலன்னு பதைப்பு வருது. அதெல்லாம் சாமானியமான வேலைகள், இதை செய்யாட்டா பதைப்பு வருது. ஆனா சிவபெருமானுக்குள்ள பணிகள், எப்பேற்பட்ட சிவப்பணிகள், அதை நம்ம செய்யலைன்னா நமக்கு பதைப்பு வரணும், ஆனா வரல. அதான் பதைப்பதும் செய்கிலை. அடுத்து என்ன சொல்றாரு, பணிகிளை. அவரை நினைத்து நீ அவர் திருவடி மலர்களை பணியவில்லை, அவர்களுக்கு அவர் திருவடிக்கு மலர் சூட்டவும் இல்லை, சூட முயல சூட்டவும் முயன்றில்லை அப்படின்னு அழகா அதுல சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, பாதமலர் சூடுகின்றிலை. அதாவது திருவடி எப்போதும் நம்ம சிரசு மேல இருக்கணும், தாழ்த்தலைன்னு சொல்லுவோம். அதனால எப்போதும் இங்க இருக்கணும் அப்படி, அது மாதிரி நீ இருக்கணும், அவருடைய திருவடிக்கும் நீ மலர் சூட்ட மாட்டேக்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, துணை இலி பிண்ண நெஞ்சு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உனக்கு என்ன இருக்கும், யார் துணையா இருப்பா, நீ இறைவனை நம்பி இறைவனை வழிபடாவிட்டால் எனக்கு ஆர் துணை, நீ அல்லதேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்கல்ல. அப்ப நம்ம வந்து துணை இலியாதான் நிக்க முடியும். நல்ல இறைவனை சிக்குன்னு இம்மையில பிடிச்சோம்னா அவரே நமக்கு தோன்றா துணையா இருப்பாரு, தோன்றும் துணையாக நமக்கு ஒரு குருநாதரை தருவாரு, அப்புறம் அடியார்கள் வருவாங்க. அப்ப நம்ம மேலும் நம்ம ஆன்மா வந்து நல்ல அழுக்கு நீங்கி தூய்மை ஆகி கொண்டே வரும். இது எல்லாமே ஆத்ம சுத்திக்காகத்தான நம்ம பண்றோம். அதுக்காக அழுக்கான ஆன்மா தூய்மை ஆனாதான் இறைவனை அடைய முடியும். சரி, அடுத்து என்ன சொல்றாரு, இறைவனை தேடணும், தேடுகின்றிலை தெருவுதோறும் அலைகிளை அப்படிங்கிறார். நீ அவர் எங்க இருக்காருன்னு அவரை தேடி தேடி நீ அலைஞ்சியா, எதையோ தேடுற, பொருள் தேடுற, புகழ் தேடுற, உறவை தேடுற, என்னென்னவோ தேடி அலைகிற, உணவை தேடுற. ஆனால் சுவாமியை தேடுனியா, தேடி தேடி அவன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோட நான்முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டு, புறத்தே மட்டுமல்ல அகத்தையே நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்றார். அது ஒரு உயர்ந்த நிலை. ஆனா நம் போன்ற சாமானியர்கள் திரு ஆலயம் எங்க இருக்கிறது என்று தேட வேண்டும். இந்த பிக்னிக் போற வழக்கத்தை எல்லாம் விட்டுறணும். நம்ம இந்த பூமியில பிறந்ததுக்கு சுவாமி எங்க இருக்காருன்னு தேடி திருத்தலங்களுக்கு போய் சுவாமியை தரிசிக்கணும். அதுதான் நமக்கு மிக மிக முக்கியம். அந்த தலத்தோட பேரை சொன்னா புண்ணியம், அதுதான் சேத்திர கோவில்னு பாடப்பட்டிருக்கு. மூவரும் பாடியிருக்காங்க, மூவர் முதலிகளும் பாடியிருக்காங்க. 11 திருமுறையில ஐயடிகள் காடவர் போனும் பாடியிருக்காரு நமக்கு. அப்போ அந்த பேரை சொன்னா புண்ணியம், அந்த தலத்துக்கு போனா ஒரு புண்ணியம், அங்க போய் பெருமான தரிசிச்சா ஒரு புண்ணியதெல்லாம் அழியாத சிவ புண்ணியங்கள். ஆகையால் நம்ம எப்ப பார்த்தாலும் சிவாலயம் எங்கிருக்கிறது என்று தேட வேண்டும். நம்ம ஒரு படிப்புக்காக ஒரு தலத்துக்கு போயிருக்கோம்னா அந்த தலத்துல சிவாலயம் எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு அன்றாடம் போக முடிஞ்சா போகணும், முடியலன்னா வார கடைசியிலேயாவது ரெண்டு நாட்களும் கண்டிப்பாக சென்று பெருமானை வழிபட்டு வரலாம்.